வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரவினா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு கேஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எஸ், சவுத் கொரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு மூவியே எடுத்தாங்க சவுத் கொரியாவில். பொதுவாக ஒரு கேஸ் வந்து மூவியாக எடுக்கிறது வழக்கமான விஷயந்தானே, அது இந்தியாவிலையும் சரி இல்லைன்னா வெளிநாடுகள்லேயும் சரி, இது சகஜமான ஒரு விஷயந்தானே அப்படின்னு நினைப்பீங்க. இதில் என்ன ஹைலைட்டிங்னா, அந்த மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுலேருந்து அந்த படம் ஓடி ஒரு மாஸ் ஹிட்டாகவே கொடுத்துச்சு சவுத் கொரியாவில். ஸோ அந்த ஹிட் ஆனதுக்கப்புறம் ஹிட் ஆகிற வரைக்குமே வந்து அந்த கொலையாளி, அதாவது அந்த கேஸில் உள்ள அந்த குற்றவாளியை பிடிக்கவே இல்லை. விச் மீன்ஸ் அந்த குற்றவாளி மேபி அந்த தியேட்டரில் மூவி பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சைடில் பேசப்பட்டுச்சு. ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு ட்ரூ ஸ்டோரியை எடுக்கிறாங்க, ஒரு மூவியை எடுக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சால்வ் ஆனக்கப்புறம் தான் ஒரு மூவி எடுப்பாங்க. பட் இங்கே குவைட் டிஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மூவி நேமை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது கேஸ்குள்ளே போவோம். இந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் ரியல் கேஸ் ஆஃப் சீரியல் மர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரியாலேயே முதல் கேஸ், அதாவது சீரியல் மர்டர்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் முதல்ல கொரியாவுக்கு வந்தது இந்த கேஸ் தான். இந்த கேஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்கிறாங்க. சவுத் கொரியாவில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துடைய பேர் ஹுவாஷாங். 1986 அக்டோபர் 19 நிறைய பிள்ளைகள் சேர்ந்து, அங்கே குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் நிறைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வயல்வெளியில் வந்து நம்ம போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பட் அந்த வயல்வெளியில் அங்கே ஒரு சைட்டில் வந்து ஒரு குப்பை எறிகிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்க இது மாதிரி எப்போவுமே பார்த்தது கிடையாது, அதுவும் ஒரு வயல்வெளிக்கு பக்கத்தில் குப்பை எறிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அது குப்பை இல்லை, அது ஒரு பெண்ணுடைய சடலம் அப்படின்னு. அதுக்கப்புறம் போலீஸ் வருது, கேஸ் எடுக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா, அந்த ஒரு கொலையோடு நிற்கலை அப்படின்றது. அதுக்கப்புறம் அடுக்கடுக்காக கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் முக்கியமாக பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அந்த கொலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான். அந்த விக்டீமை போய் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது போலீஸ்க்கு என்ன வந்து கிளியராக தெரியுதுன்னா, அவங்கள ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு ஒரு நோட் கிடைக்குது. ஸோ அதனால் போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இவன் வந்து இது ஒரு கேங்கா இல்லை ஒருத்தவனால் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. பட் ஸ்டில் அவங்க என்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அவன் கண்டிப்பாக முன்னாடியே நிறைய கொலைகள் பண்ணியிருக்கணும், சும்மா சாதாரணமாக ஒரு கொலையை ஃபஸ்ட் எடுத்தோடனே பண்ணிட முடியாது, அவன் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு அவங்க அங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இருந்தாலும் கொலைகளுடைய கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல யார் தான் இந்த கொலையை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கிது என்னென்னா, இந்த எல்லா கொலைகளுமே கிட்டத்தட்ட அவங்க பார்த்தது கிட்டத்தட்ட 7 தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த 7 என்ன ஆகுதுன்னா, சேம் பேட்டர்னில் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்களுடைய கை எக்ஸ் ஷேப்பில் கட்டப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இந்த 7 ஒரே ஆள் தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கிது. இதுக்கப்புறம் 9வது விக்டீம், அதாவது 9வது கொலை யாருன்னா, ஒரு ஸ்கூல் பெண்ணை கொலை பண்ணுறாங்க. அதுவும் ரொம்பவே மோசமான ஸ்டேஜில் க்ளூக்கள் கிடைக்கிது. பட் க்ளூ இருந்தாலுமே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன அப்படின்னா, கரெக்டாக அந்த ஊரில் மழை பெய்யும் பொழுதும் அந்த கொலைகள் நடக்குது. ஸோ மழை பெஞ்சுது அப்படின்னா அன்னைக்கு ஒரு கொலை நடக்க போகுது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக கொலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில் விருப்பமான பாடல்களுடைய ஷோ போயிட்டுருக்கும் பொழுது, அதில் ஒரு பர்சன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சாங்கை அவர் வந்து டெடிகேட் பண்ணுவார். ஸோ அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக மழை பெய்யும் பொழுது ஒரு கொலை நடக்குது அப்படின்றத ஒரு க்ளூவாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இனிமேல் மழை பெஞ்சால் இந்த பாட்டை யாராவது டெடிகேட் பண்ணுறாங்கன்னா அவர் தான் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் வருது. அண்ட் நீங்கள் நினைக்கலாம், டிஎன்ஏ வச்சு வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்ல, ஏன் இவ்வளோ ஒரு யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் அங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த டைமில் சவுத் கொரியாவில் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து அப்போது சவுத் கொரியாவில் இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவில் தான் அந்த இடம் இருந்துச்சு. ஸோ அமெரிக்காவுக்கு போய் அவங்களால பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை அந்த டைமில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1986 அப்போ கூட அவங்களுக்கு டெக்னாலஜி இல்லை அப்படின்றதான் உண்மையும் கூட. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வச்சு மட்டுமே இந்த கேஸை அவங்க எடுத்தாங்க கையில். கிட்டத்தட்ட 20,000 டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்தாங்க, கிட்டத்தட்ட 50,000 பேர்கிட்ட டவுட்டட் லிஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கேஸாக இது அமைஞ்சிச்சு. ஏன்னா அப்பையும் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அதுதான் வந்து பெரிய சிக்கலாகவே இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக 8th எப்போனா 1986 ஸ்டார்ட் பண்ணி 1991 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கொலைகள் பண்ணியிருக்கான். ஸோ அந்த 10 கொலைகளில் 8வது கொலை ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான். இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு பஸ் டிரைவர் அவரே முன் வந்து போலீஸ்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பஸ் டிரைவர் வந்து ஒரு பர்சனை பார்த்ததாகவும் அண்ட் நீங்கள் சொன்ன அந்த கொலை நடந்து அந்த பெண்ணுடைய உடம்பு இருக்கிற இடத்துல கரெக்டாக என்னுடைய ஸ்டாப் நின்றுச்சு, என்னுடைய பஸ் நின்றுச்சு. ஸோ அப்போது ஒருத்தவர் ஒரு பர்சன் ஏறினார் அண்ட் அவரை பார்க்க ரொம்பவே நார்மலாக இல்லை, கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த க்ளூஸ் எல்லாமே வச்சு, இந்த எவிடன்ஸ் எல்லாமே வச்சு அவங்க வந்து அந்த பர்சனை தேடுறாங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஸோ இப்படியே கேசஸ் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம சவுத் கொரியாவில் ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, குற்றவாளியை எந்த கேஸாக இருந்தாலும் சரி, ஒரு குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக 15 வருஷத்துக்குள்ளே பிடிக்கணும். ஒரு கேஸ் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா கரெக்டாக அந்த கேஸ் ஸ்டார்டிங் டேட்லேருந்து 15 வருஷம்குள்ளே அவனை பிடிக்கணும். அப்படி பிடிக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் போலீஸ் என்ன தான் கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் அது செல்லாகாது அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது சவுத் கொரியாவில். ஸோ இந்த கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1991 தான் இந்த கேஸையே போலீஸ் எடுத்தாங்க. ஸோ அப்படின்னா 15 வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா 2006 அந்த எக்ஸ்பைரி முடியுது. 2006 வருது, அவங்களால பிடிக்க முடியலை. ஸோ அதுக்கப்புறம் நோ யூஸ் அப்படின்னு ஆர்டர் வருது. ஸோ இனிமேல் நீங்கள் அந்த ஒரு பர்சனை பிடிச்சி அந்த குற்றவாளியை பிடிச்சாலும் தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் போலீஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து சொல்லியிருப்பார், அந்த ஒரு பர்சனை நான் பார்த்தேன், ஸோ அவர் கை சாஃப்டாக இருக்கும், ஸோ அதை வச்சு ஒருவேளை அவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்து போலியோ அட்டாக் ஆனவர், ரொம்ப ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரால் நடக்க முடியாது. ஸோ அவர் எப்படி கொலை பண்ணியிருப்பார், அதுவும் வீட்டை தாண்டி போய் அந்த பொண்ணோட, அதாவது அந்த 8th கொலையை பேஸ் பண்ணி அவங்க வந்து சித்தரிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவர் பண்ணியிருக்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. பட் வேறு வழி இல்லாமல் போலீஸ் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த பர்சனும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. ஸோ ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கார் இந்த கொலைக்காக. அதாவது வெறும் 8வது கொலைக்கு மட்டும் இல்லாமல் அந்த 8 கொலைகளுக்கும் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலில் அவருக்கு போடுறாங்க. ஸோ ஒரு ஃபால்ஸ் அசம்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2019 இந்த கேஸை மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா 2019 ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, 2019 ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு டெக்னாலஜி வந்துச்சு, டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்கலாம், டிஎன்ஏ மேட்ச் பண்ண முடியும் அவங்களுக்கு. பட் என்ன ஆகுதுன்னா, 2006 அவங்களுடைய கேசஸ் முடியுது. அதாவது அந்த எக்ஸ்பைரி அப்படின்ற அந்த 15 வருஷத்தோட எக்ஸ்பைரி முடியுது. இதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் எடுத்தாலுமே அந்த குற்றவாளியை நீங்கள் பிடிச்சாலும் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவன் எவ்வளோ பெரிய ஒரு கிரிமினலாக இருந்தால் எவ்வளோ கொலைகள் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சட்டத்தையே மாற்றுறாங்க. யோசிச்சு பார், ஒரு குற்றவாளிக்காக அவங்களுடைய சட்டத்தையே அவங்க மாற்றுறாங்க. ஸோ அப்படி என்ன மாற்றுறாங்க அப்படின்னா, 25 வருஷமாக மாற்றுறாங்க. அந்த 15 வருஷத்துலேருந்து 25 வருஷமாக மாற்றுறாங்க. ஸோ இனிமேல் ஒரு குற்றவாளியை பிடிக்கணும்னா அவனுக்கு 25 வருஷத்துக்குள்ளே அவனை நீங்கள் பிடி 25 வருஷத்துக்குள்ளேயும் அவங்களால பிடிக்க முடியல. அதுதான் ரொம்ப வேதனை அளிக்கிற ஒரு விஷயமே. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுறாங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாருமே. பட் கடைசியாக சவுத் கொரியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. 2015 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, 25 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, அந்த குற்றவாளி கிடச்சா அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும், எந்த லிமிட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2015 இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி தான் 2019 இந்த கேஸை மறுபடியும் எடுக்கிறாங்க, டிஎன்ஏ மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டிஎன்ஏ மேட்ச் ஆற பர்சன் கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த பர்சன் என்னன்னா, அவன் வெளியில் அவன் ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பர்சன், அதாவது அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆன அந்த பர்சன் ஜெயிலில் எதுக்காக இருக்கான் அப்படின்னா, அவனுடைய சிஸ்டர் இன் லா ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்காக அவனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் அவனை கூப்பிட்டு விசாரித்தாங்க, அப்போதான் ஃபைனலாக எல்லா உண்மையும் வெளியே வருது. ஸோ டோட்டலாக அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான், எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன், கிட்டத்தட்ட 30 பெண்களை ரேப் பண்ணி மர்டர் பண்ணதும் 4 கொலைகள் பண்ணதாகவும் அவனே ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அவனுடைய பேர் லீ சுன்ஜே. ஃபால்ஸ் அசம்ஷனுக்காக 20 வருஷம் போன அந்த பர்சன், அவர் பேர் அந்த போலியோ அட்டாக் ஆன அந்த பர்சன் யூன் அப்படின்ற அந்த மனுஷனை ஹானர் பண்ணி அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும் விதமாக கோர்ட்டே எழுந்து நின்று அவர்கிட்ட பெரிய மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவரை விடுதலைக்கிறாங்க. ஸோ இப்போது 2020, அதாவது போன வருஷம்தான் இந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ 1991 ஆரம்பித்த அந்த கேஸ் 2020 தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு பெரிய லாங்கஸ்ட் கேஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த கேஸ். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் 2003 மெமரிஸ் ஆஃப் மர்டர் அப்படின்ற படத்தை எடுத்தாங்க. சவுத் கொரியாலேயே ஹிட் கொடுத்த படம். அண்ட் அதுக்கப்புறம் இது வேர்ல்டு வைடாக அந்த படம் வந்து போனதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரீஸும் இந்த கேஸ் இப்படி ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கா அப்படின்றத அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஹிட் ஆகி வேர்ல்டு வைடில் அவார்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த கேஸை மறுபடியும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தது தான் அந்த 2019 எடுத்தாங்க. 2003 எடுத்தாங்கன்னு சொன்னேன். அப்போ 2003 நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2020 தான் அவன் மாட்டுறான். அப்போ 2003 அவன் என்னவாக இருந்திருப்பான்னா எங்கேயாவது சுற்றிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அப்போது அந்த கில்லர் வெளியே தான் சுற்றிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு ப்ரெஸ்லேயே 2020 நான் தியேட்டரில் மூவி பார்த்தேன், இந்த மூவியை நான் பார்த்தேன் அப்படின்னு லீ ஜோன்சே அதாவது அந்த கொலையாளி சொல்லியிருப்பார். பட் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா நான் சாதாரண ஒரு மனுஷன்தான், நீங்கள் ஈஸியாக என்னை பிடிச்சிருக்கலாம், பட் ஏன் நீங்கள் இவ்வளோ வருஷம் ஆக்குனீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவன் சொல்லியிருப்பான். அந்த மூவி சவுத் கொரியாலேயே இன்றைக்கி வரைக்கும் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியில் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் மூவினே சொல்லலாம். அந்த மூவியோடைய லாஸ்ட்டு பார்ட் பெஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த மூவி பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு போலீஸ் அதிகாரி அதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ரொம்ப வருஷம் கழித்து அந்த கேசஸ்லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கழித்து அவர் வந்து அந்த க்ரைம் சீனுக்கு மறுபடியும் வருவார், சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வருவார். ஸோ அப்போது அங்கே ஒரு டிச் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் அதாவது ஃபர்ஸ்ட் கொலை நடந்து அந்த பெண்ணோடைய பாடியை கிடைச்ச ஒரு இடமாக தான் அந்த இடம் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறாரு இவர், போய் அங்கே போய் பார்ப்பார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு குட்டி பொண்ணு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொருத்தவரும் இதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஸோ அப்போ அந்த போலீஸ்க்கு ஷாக் ஆகும். அப்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை அந்த கில்லர் தான் வந்திருப்பானோ, இங்கே வந்து மறுபடியும் பார்த்துருப்பானோ அப்படின்ற ஒரு ஷாக் அவருக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட இந்த இன்வெஸ்டிகேட்டர் கேட்பார், அவர் எப்படி இருந்திருப்பார், அவரை பார்க்க எப்படி இருந்திருப்பார், அவர் ரொம்ப நார்மலாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். இங்கே அந்த நார்மல் அப்படின்ற விஷயந்தான் நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். அப்படின்னா அந்த நார்மலுக்கு என்ன அர்த்தம்னா எல்லார் மாதிரியும் அவன் சராசரி ஒரு மனிதனாக தான் இருந்தான், அவனுக்குன்னு ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் மக்களோட மக்களாக தான் அவன் இருந்திருந்தான் தெரிய வந்துச்சு. ஸோ அவன் மக்களோட மக்களாக தான் இருக்கிறான் அப்படின்னு டைரக்டர் அழகாக நம்மக்கிட்ட சொல்ல வருவார். ஸோ அவன் உங்கள் பக்கத்தில் கூட இருக்கலாம், ஏன் உங்கள் ஏரியாவில் இருக்கலாம், உங்கள் இடத்துல இருக்கலாம், அதனால தான் போலீஸால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற ஒரு க்ளூ அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே அழகாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக கேஸ் சால்வ் வித் நிறைய ட்விஸ்ட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கேஸை ஃபைனலாக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னு சவுத் கொரியா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் அடைகிற ஒரு கேஸாக இருக்குது. ஸோ இதுதான் லாங்கஸ்ட் கேஸாகவும் இருக்குது, கிட்டத்தட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மட்டுமே 50,000 மேலே. நீங்களும் இந்த மெமரிஸ் ஆஃப் மர்டர் அப்படின்ற மூவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன கதை புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். கிட்டத்தட்ட 1991 2020 வரைக்கும் இந்த கேஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூவி, அதுவும் அந்த கொலையாளி பிடிக்கவே இல்லை அந்த டைமில் ஒரு படத்தை எடுத்து ஹிட் ஆக்குனாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்கன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.